குடிசைகளின் சகோதரி. 5 ரூபாய் பணம். வெள்ளை நிறத்தில் நீல நிறக் கரைகள் கொண்ட 3 சேலைகள். லொரேட்டோவில் இருந்து வெளியேறியபோது தெரேசாவின் சொத்துக்கள் இவை. கல்கத்தாவில் சாலை சுத்தம் செய்யும் பணியாளர்கள் உடுத்துகிற ஆடைக்கும் இதற்கும் அதிக வித்தியாசம் இல்லாமல் பார்த்து கொண்டார். தெரேசாவை அந்த ஆடையில் பார்த்த மற்ற சகோதரிகளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆர்வத்துடன் அவரை நெருங்கினர். ஏன் இந்த ஆடைக்கு மாறிவிட்டீர்கள்? லொரேட்டோவில் இருந்தபோது நான் அனுபவித்த எந்தவித சுகங்களையும் இனிமேலும் அனுபவிப்பதில் எனக்கு விருப்பமில்லை. இனிமேல் உங்களுடைய பணிகள் எப்படி இருக்கும்? சில நொடிகள் அமைதியாக யோசித்தார் தெரேசா. ஏழைகளுக்கு உதவி செய்வதில் பருந்து போல இருக்கக்கூடாது, புழுப்போல இருக்க வேண்டும். ஏழைகளை பருந்து போல மேலிருந்து கண்காணித்து உதவி செய்வதில் எனக்கு உடன்பாடில்லை. புழுப்போல மாறப்போகிறேன். ஏழைகளோடு சேர்ந்து ஊறி நகர்ந்து வாழ்ந்து பழகி அவர்களுடைய கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து பணிவிடை செய்யப் போகிறேன். சகோதரிகளின் விழிகள் ஆச்சரியத்தில் விரித்தன. வெள்ளை ஆடையுடன் அழுக்கான குடிசைப் பகுதிகளுக்குச் சென்றார். அங்கிருந்த மக்களை பார்த்து பேசினார். அவர்களுடைய நல்வாழ்வுக்காக தன்னால் முடிந்ததை செய்து வருவதாக கூறினார். அம்மா, தாங்கள் லொரேட்டோவில் இருந்தபோது செய்த பணிகளெல்லாம் அவ்வளவு சுலபத்தில் மறக்க முடியாதவை. உங்களுடைய வார்த்தைகள் எங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருகின்றன. நாங்கள் மிகவும் உற்சாகமாக இருக்கிறோம். தெரேசா வாழ்க, தெரேசா வாழ்க, உற்சாகமாக குரல் எழுப்பினர் அவர்கள். ஏழைகளுக்கு உதவப் போகிறீர்கள், சந்தோஷம். அதற்காக உங்கள் உடல்நலத்தை புறக்கணித்து விடாதீர்கள். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்பது எனக்கு தெரியும். நல்லது. நான் என்ன செய்ய வேண்டும் மருத்துவரே? பெரிதாக ஒன்றுமில்லை. அவ்வப்போது நீங்கள் சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும்.
சரி.
முக்கியமான விஷயம், சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் நீங்கள் செய்ய வேண்டுமம்மா.
கண்டிப்பாக.
தெரேசாவுக்கு ஸ்கோப்ஜியில் உள்ள தனது தாயின் நினைவு வந்தது. அம்மா எப்படி இருப்பார்கள்? அக்கா அண்ணன் நலமாக இருப்பார்களா? நம் குடும்பத்தின் பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? அம்மாவுக்கு அடிக்கடி ஜுரம் வந்துவிடுமோ? உடல்நிலையை ஒழுங்காக கவனித்துக் கொள்வார்களா? இரவில் தூங்கப்போனால் பல நினைவுகளுடன் தாயாரின் நினைவுகள் வந்து வந்து நிம்மதியை கொள்ளையடித்தன. உடனே தாய்க்கு ஒரு கடிதம் எழுதினார். இறைவன் போட்ட உத்தரவின்படியும் அவனது அழைப்பின்படியும் வாட்டிகனின் அனுமதியோடு இந்த முடிவினை எடுத்துள்ளேன். துறவர அர்ப்பணத்தில் எந்தவிதமான குறையும் இல்லை. முழுக்க முழுக்க துறவியாகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடிதம் அனுப்பப்பட்டது. பாட்னாவில் உள்ள செயின்ட் ஃபேமிலி மருத்துவமனையில் சில பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு வர விரும்பினார் தெரேசா. செவிலியர் பணியில் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் பாட்னா மருத்துவமனைக்குச் சென்று பயிற்சி எடுத்துக்கொண்டு வருவது அவசியம். ஏதோ ஒரு சமயத்தில் ஃபாதர் எக்ஸம் சொல்லியிருந்தது தெரேசாவின் நினைவுக்கு வந்தது. ஃபாதர், நான் உடனே பாட்னா செல்ல வேண்டும். மருத்துவ பயிற்சி எடுத்துக்கொள்ளவா?
ஆம் ஃபாதர்.
சரி. ஆயத்த பணிகளில் ஃபாதர் எக்ஸம் ஈடுபட்டார். கொஞ்சம் மெனக்கெட வேண்டியிருந்தது. அவருடைய பரிந்துரையின் பேரில் பாட்னா மருத்துவமனையில் பயிற்சிக்கான அனுமதி கிடைத்தது. அனைத்து விதமான நோய்கள் குறித்தும் அவற்றால் பீடிக்கப்பட்ட நோயாளிகளை எப்படி கவனித்துக் கொள்வது என்பது பற்றிய நுணுக்கங்களும் அந்த மருத்துவமனையில் கற்றுத்தரப்பட்டன. நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கொண்டார். பாட்னாவில் இருந்தாலும் கூட அவருக்கு கல்கத்தா பற்றிய நினைவே அதிகமாக இருந்தது. ஒரு நாள் ஃபாதர் எக்ஸமுக்கு கடிதம் எழுதினார் தெரேசா. ஃபாதர், பாட்னா மருத்துவமனையில் பலவிதமான நோய்களை பற்றி தெரிந்து கொண்டேன். அவற்றுக்கு சிகிச்சை அளிக்கும் முறைகள் எனக்கு அத்துப்படியாகிவிட்டது. நோயாளிகளையெல்லாம் எப்படி கவனிப்பது, அணுகுவது என்பதை நன்றாக கற்றுக்கொண்டுள்ளேன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு உறுத்தலாக இருக்கிறது. நான் இங்கு பார்க்கும் எந்தவிதமான நோயும் கல்கத்தாவில் இல்லை. எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கின்றன. உடனே கல்கத்தா வந்து பணிகளை தொடர விரும்புகிறேன். கடிதத்தை பிரித்து படித்தார். அடுத்த நொடி பலமாக சிரித்துக் கொண்டார் எக்ஸம். ஆனால் இந்த பெண்ணுக்கு அப்படி என்னதான் கல்கத்தா மக்கள் மீது கரிசனமோ தெரியவில்லையே. பாட்னாவுக்கு புறப்பட்டார் ஃபாதர் எக்ஸம். செயின்ட் ஃபேமிலி ஹாஸ்பிட்டல், நிர்வாகத் தந்தையின் அறை. வணக்கம், நான் ஃபாதர் எக்ஸம். அடடே, நீங்கள்தானா அது? உங்களைப் பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நல்லது. நான் வந்தது தெரேசாவை பற்றி பேசுவதற்காக.
அப்படியா, என்ன விஷயம்?
தெரேசா கல்கத்தாவுக்கு திரும்பி அங்குள்ள ஏழை மக்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார்.
ஓஹோ,
அதற்கு தங்களுடைய அனுமதி தேவை. சட்டென்று முகம் சுளித்தார் நிர்வாகத் தந்தை. உதட்டையும் பிதுக்கிக் கொண்டார். பயிற்சி காலம் முடிவதற்குள் ஊருக்கு திரும்புவதற்கு வாய்ப்பே இல்லையே.
தெரேசாவை அங்கேயே விட்டுவிட்டு வர ஃபாதர் எக்ஸம் விரும்பவில்லை.
தெரேசாவின் ஆர்வம் குறித்தும் அவருடைய கடந்த கால சேவைகள் பற்றியும் விரிவாக எடுத்துக் கூறினார்.
சேவை செய்வதற்கு ஆர்வம் மட்டும் போதாது. மருத்துவம் என்பது மிகவும் நுணுக்கமான துறை. அதில் சேவையாற்றுபவர்கள் மிகுந்த திறமை பெற்றவராக இருக்க வேண்டியது அவசியம்.
ஒப்புக்கொள்கிறேன். இவ்வளவு குறுகிய காலத்தில் மருத்துவ சேவை முறைகளை கற்றுக்கொண்டிருக்க முடியவே முடியாது. மருத்துவத்திற்கு அரைகுறை ஆற்றல் உதவாது. தெரேசாவை இப்போது கல்கத்தாவிற்கு அனுமதிக்க முடியாது.
4 மாதங்கள் பயிற்சி எடுத்துக்கொண்டு விட்டாரே, இது போதாதா?
போதவே போதாது. இன்னும் சிறிது காலம் பயிற்சி எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் மிகப்பெரிய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உருவாக்கிக் கொடுப்பது போல ஆகிவிடும். திட்டவட்டமாக கூறிவிட்டார் மருத்துவமனையின் நிர்வாகத் தந்தை.
தெரேசா அப்படிப்பட்ட தவறுகள் எதையும் செய்துவிடமாட்டார். அதற்கு நான் உறுதி கொடுக்கிறேன். அவரது பொறுப்பின் மீது, திறமையின் மீதும் எனக்கு நிரம்ப நம்பிக்கை இருக்கிறது. விடாமல் பேசினார் ஃபாதர் எக்ஸம்.
பேச்சுவார்த்தை வளர்ந்து கொண்டே போனது. அந்த மையத்தில் பணியாற்றியபடியே தெரேசாவை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கும் சகோதரி எலிஸ் என்பவர் அறைக்குள் நுழைந்தார்.
என்ன வேண்டும் எலிஸ்? கேட்டார் நிர்வாகத் தந்தை.
தெரேசா பற்றி சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் ஃபாதர்.
தாராளமாக சொல்லுங்கள் எலிஸ்.
தெரேசாவை வந்த நாளிலிருந்து நான் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வருகிறேன்.
மிகுந்த உற்சாகம், ஆர்வம், பொறுப்பு.
மருத்துவ பயிற்சிக்கு தேவையான 3 குணங்களுமே அவருக்கு இருக்கிறது. சேவை முறைகளை முறையாக கற்றுக்கொண்டு எல்லாவற்றையும் வெகு விரைவாக புரிந்து கொண்டு செயல்படுத்துகிறார்.
அவருடைய திறமை மீது எங்களுக்கு அபரிமிதமான நம்பிக்கை இருக்கிறது.
தன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமான எலிஸின் வார்த்தைகள் நிர்வாகத் தந்தையை யோசிக்க வைத்தது. எதிரே இருந்த உலக உருண்டையை கைகளால் சுழற்றியபடியே சிந்தித்தார்.
சரி, தெரேசாவை கல்கத்தாவிற்கு அழைத்துச் செல்லலாம்.
ஃபாதர் எக்ஸமும் தெரேசாவும் ரயிலில் ஏறி அமர்ந்தனர். பாட்னாவில் இருந்து திரும்பும் வழியில் புதிய சேவை அறக்கட்டளை தொடங்குவது பற்றி ஃபாதர் எக்ஸமுடன் பேசிக்கொண்டு வந்தார் தெரேசா.
தொண்டு செய்ய வரும் கன்னியாஸ்திரிகள் ஏழைகளாக வாழ வேண்டும். உடை உடுத்துவது, சாப்பிடுவது எல்லாமே மிகவும் சாதாரணமாகவே இருக்க வேண்டும். ஏழைகளின் முன்னேற்றத்திற்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும்.
அரிசி சாதமே அவர்களுக்கு உணவு. தன்னுடைய கனவு திட்டங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார் தெரேசா. எல்லாவற்றையும் கூறி முடித்துவிட்டு அமைதியானார்.
அவ்வளவு நேரம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்த ஃபாதர் எக்ஸம் பேச ஆரம்பித்தார். உன்னுடைய கனவுகள் எல்லாம் நிறைவேற ஆண்டவனின் ஆசிர்வாதம் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எதுவுமே ஒரு நாளில் இரவில் நடந்துவிடக்கூடியது அல்ல. கொஞ்சம் கொஞ்சமாக சாத்தியமாக வேண்டிய விஷயம்.
நிறைய காலம் பிடிக்கும்.
ஆமாம் ஃபாதர், எனக்கு அது நன்றாகவே தெரியும். அதற்கு ஏற்றாற்போலவே நான் செயல்படுவேன்.
நல்லது. முதலில் சிறிய அளவில் சேவை மையங்களை ஆரம்பிக்கலாம். பிறகு அவற்றை ஒருங்கிணைத்து அறக்கட்டளையாக உருவாக்கலாம். அதுதான் சரியான வழியாக இருக்கும்.
அப்படியே ஆகட்டும் ஃபாதர்.
கல்கத்தா வந்திறங்கிய தெரேசாவுக்கு எங்கே சென்று எங்கே தங்குவது என்றெல்லாம் புரியவே இல்லை.
எங்கள் வீட்டில் தங்கிக் கொள்ளலாம் சிஸ்டர்.
எந்த தயக்கமும் வேண்டாம். உங்களுடைய வருகையால் எங்களுடைய இல்லங்கள் புனிதம் அடையும்.
தயவுசெய்து எங்களுடன் தங்க வேண்டும்.
ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கொண்டு தெரேசாவை தங்களோடு தங்கிக் கொள்வதற்கு ஆசைப்பட்டு அழைத்தனர் அனைவரும்.
என் மீது அன்பு வைத்ததற்கு நன்றி. யாராவது ஒருவர் வீட்டில் தங்கிக் கொள்கிறேன் நான்.
மற்றவர்கள் வீட்டுக்கு பிறகு ஒருமுறை சந்தர்ப்பம் வரும்போது வந்து தங்குகிறேன்.
நன்றி.
லிட்டில் சிஸ்டர்ஸ் அசோசியேஷன் என்கின்ற ஏழைகள் சேவை மைய கட்டிடத்தின் முதல் மாடியில் இருந்த அறைதான் தெரேசாவின் வீடானது. முதல் அலுவலக கட்டிடமும் அதுதான். அங்குதான் தன்னுடைய காரியங்களை ஆரம்பித்தார்.
தெரேசாவை விரும்பி அழைத்த ஒரு சகோதரியின் அறை அது.
அங்கிருந்தே பல குடிசை பகுதிகளுக்குச் சென்று அங்குள்ள நிலைமையை பார்த்து கொண்டு வந்தார். ஆனால் சில நாட்களே அங்கு தங்கியிருக்க முடிந்தது. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் தனியாக வீடு ஒன்றினை பார்க்க வேண்டும்.
ஃபாதர் எக்ஸமும் ஹென்றி என்கின்ற சகோதரரும்
தெரேசா தங்குவதற்கு சரியான இடம் ஒன்றை தேட ஆரம்பித்தனர். இருவரும் மிதிவண்டியை எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் சென்று வாடகை வீடு வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஆல்ஃபிரட் மைக்கேல் கோமஸ் என்கின்ற இரண்டு நபர்களை சந்திக்க நேர்ந்தது. உங்களுக்கு தெரிந்த ஏதாவது வீடு வாடகைக்கு கிடைக்குமா?
ஓ, இருக்கே.
மூன்றடுக்கு மாடி வீடு ஒன்று இருக்கின்றது. அதன் மேல்பகுதி காலியாக இருக்கு.
அப்படியா?
அதை நாங்கள் பார்க்கலாமா?
தாராளமாக.
ஆமாம், யாருக்கு வீடு?
நம்ம தெரேசாவுக்குதான்.
சந்தோஷம். வீட்டுக்காரங்க கிழக்கு பாகிஸ்தான்ல இருக்காங்க. 1949 பிப்ரவரி மாதம் 28 தெரேசா அந்த வீட்டில் குடியேறினார். அவருடைய அறையில் ஒரே ஒரு பெஞ்ச் இருக்கும். அதன் மேல் அழகாக அடுக்கப்பட்ட ஏராளமான புத்தகங்கள், உட்கார்வதற்கு ஒரே ஒரு நாற்காலி மட்டும் இருந்தது. லொரேட்டோ சகோதரிகள் அன்பளிப்பாக கொடுத்த படுக்கையில் படுத்துக்கொண்டார் தெரேசா. அதில் மேரியின் உருவப்படம் வரையப்பட்டிருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக தெரேசாவுக்கு உதவியாக வருகின்ற சகோதரிகளின் எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே வந்தது. இட நெருக்கடி, சமாளிக்க முடியாத நிலை, வேறு வீடு பார்க்கும் படலமும் தொடங்கியது. பார்க் சர்க்கஸ் தெருவில் உள்ள 46 கட்டிடம் தெரேசாவுக்கு பிடித்துப் போனது. நகரத்திலிருந்து வெகு தூரத்தில் இருந்தாலும் கூட வசதியான இடமாகவே இருந்தது. ஆனால் துரதிர்ஷ்டம் தெரேசாவை துரத்தியது. அந்த இடத்துக்கு சொந்தக்காரர் திடீரென தனது மனத்தை மாற்றிக்கொண்டார். வீடு கொடுக்க விரும்பவில்லை என்று சொல்லிவிட்டார். தெரேசா வருத்தப்பட்டார். ஆனால் முடங்கிவிடவில்லை. மீண்டும் தேடலை தொடர்ந்தார். தெரேசாவின் சிஷ்யைகள் 10 கொண்ட முதல் சேவைக்குழு அன்றைக்கு உருவானது. அவர்கள் அனைவருமே லொரேட்டோவின் முன்னாள் மாணவிகள். முதலில் அவர்கள் அனைவரும் இணைந்து ஏழை குழந்தைகளுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தனர். வீட்டுக்கு வீடு யாசகம் வாங்கி கிடைத்த அத்தனை பொருட்களையும் ஏழை மக்களுக்கு கொடுத்தனர். இதுதான் அவர்களுடைய ஆரம்பகால பணி. மடம் ஒன்றினை ஆரம்பிப்பதுதான் தெரேசாவின் முக்கிய நோக்கம். அதற்கான இடத்தை தேட ஆரம்பித்தார். நிறைய இடங்கள், ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு குறை, வசதியின்மை. ஒன்று கூட மடம் அமைப்பதற்கு ஏற்றதாக இல்லவே இல்லை. இருந்தாலும் விடாமல் தேடுதல் வேட்டை நடந்து கொண்டே இருந்தது. கிரீக் சந்தில் உள்ள ஒரு கட்டிடம் கிடைத்தது. முந்தைய அறையைக் காட்டிலும் சற்றே அளவில் பெரியது. மக்கள் வந்து போவதற்கு வசதியாகவும் இருந்தது. அந்த இல்லத்தில் தெரேசாவோடு சாருமா என்பவரும் தங்கியிருந்தார். இவர்தான் தெரேசாவுக்கும் அவரது சிஷ்யைகளுக்கும் சமைத்துக் கொடுப்பவர். அந்த வீட்டில் தெரேசா குடியேறிய 3 தெரேசாவை வந்து ஒருவர் சந்தித்தார். என்னுடைய பெயர் பாஷினி தாஸ். என்னை ஞாபகம் இருக்கிறதா சிஸ்டர்?
ஓ,
நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 7 என்னிடம்தானே படித்தாய்?
ஆமாம்.
உன் பெற்றோரிடம் பேசிவிட்டாயா? தயாராகத்தானே வந்திருக்கிறாய்? தான் சேவை செய்யத்தான் வந்திருக்கிறேன் என்பதை தெரேசா உணர்ந்து கொண்டு இப்படி கேட்டது மனதிற்கு சந்தோஷமாக இருந்தது பாஷினிக்கு. ஒரு நல்ல நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் பாஷினி. இவர்தான் தெரேசாவின் முதல் சிஷ்யை. அதன் பிறகு சில நாட்கள் கழித்து சக்தலீனா என்கின்ற இன்னொரு மாணவியும் தெரேசாவின் சிஷ்யாக மாறி பணிகளில் ஈடுபட ஆரம்பித்தார். ஒருமுறை அறக்கட்டளையில் போதுமான அளவிற்கு தங்களுக்கு வேலை இல்லை என்று ஒரு சில கன்னியாஸ்திரிகள் வருத்தப்பட்டார்கள். தெரேசாவிடமிருந்து அமைதியாக பதில் வந்தது, சேவை என்பது எண்ணிக்கையை தொடர்பானது அல்ல, செய்கின்ற சேவை எந்த அளவிற்கு அன்புடனும் பொறுப்புடனும் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். சமூக சேவைகளுக்கான ஆரம்ப பள்ளிக்கூடம் கட்டுவதுதான். முதலில் குடிசைவாழ் ஏழை குழந்தைகளுக்காக பள்ளிக்கூடம் ஒன்றை கட்டுவோம். தெரேசா அப்போது உடனடியாக செய்ய நினைத்த செயல் இது. மோத்திஜில் என்கின்ற கல்கத்தாவின் பிரபலமான குடிசைப் பகுதிக்குச் சென்றார். பல பகுதிகளைச் சேர்ந்திருந்த கூலித் தொழிலாளர்களும் ஏழைகளும் ஒன்றாக வசித்து வந்த பகுதியது. வசதிக்கான வித்தினை விதைப்பது கூட சாத்தியமில்லை என்ற நிலையில்தான் இருந்தது அந்த பகுதி. வீட்டுக் கழிவுகள் வாசலில் வந்து தேங்கிக் கிடந்தன. எங்கும் குப்பை குவியல்கள். சுகாதாரம் என்றால் என்னவென்றே அறியாத மக்கள். மருத்துவ வசதி என்பது சுத்தமாக இல்லாத நிலை. முதற்கட்டமாக அங்குள்ள ஏழை குழந்தைகள் பற்றிய தகவல்களை இவர் குறித்துக் கொண்டார். அவர்களது பெற்றோரை சந்தித்தார். விரைவில் இந்த பகுதியில் பள்ளி ஒன்றை தொடங்க நினைக்கிறேன். அதில் உங்களுடைய பிள்ளைகளை சேர்த்து படிக்க வைக்க வேண்டும். உங்களுடைய அனுமதியும் வேண்டும் என்றார் தெரேசா. மைக்கில்லாமலேயே கணீர் என்று ஒலித்தது தெரேசாவின் குரல். கட்டாயம் குழந்தைகளை அனுப்பி வைப்பதாக உறுதி கொடுத்தனர் சேரி மக்கள். பெற்றோரிடம் சொல்லிவிட்டாலும் கூட பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கும்போது தெரேசாவிடம் எழுதுகோல் இல்லை, கரும் பலகை இல்லை, பள்ளிக்கூடத்துக்கான அடிப்படை கட்டடம் எதுவுமே இல்லை. கைவசம் இருந்தது பள்ளி தொடங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டுமே. எல்லாம் நிச்சயம் நடக்கும் என்று நம்பினார் தெரேசா. மறுநாள் காலையில் அந்த இடத்திற்கு 5 குழந்தைகள் கல்வி கற்க நின்றனர். எல்லோரும் பதறி அடித்துக்கொண்டு ஓடி தெரேசாவிடம் விஷயத்தை கூறினார்கள். தெரேசாவின் முகத்தில் எந்தவித சலனமும் இல்லை, அமைதியாக இருந்தார். நிதானமாக வெளியே வந்தார், குழந்தைகளை பார்த்தார். சிறிது தூரத்தில் தண்ணீர் தொட்டிற்கு அருகே நிழலாக இருந்தது. குழந்தைகளை அந்த நிழலுக்கு அழைத்துச் சென்றார். ஒரு குச்சியை எடுத்து மண்தரையில் கோடுகளை கிழித்தார். எல்லோரும் தெரேசாவையே உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருந்தனர். ஒவ்வொரு குழந்தையும் உட்காருவதற்கு ஏற்ற அளவில் சதுரம் சதுரமாக போட்டார். கட்டத்துக்கு ஒருவரை உட்கார வைத்தார். அந்த இடத்திலேயே வைத்து உடனடியாக பாடம் சொல்லிக் கொடுக்கும் பணி ஆரம்பமானது. 2 மணி நேரம் மட்டும்தான் அன்றைய பாடம். மறுநாள் வருவதாக சொல்லிவிட்டு சென்றன குழந்தைகள். மறுநாள் குழந்தைகள் வந்தால் படிக்க வேண்டுமல்லவா? அதற்காக ஒரு யோசனை செய்தார். வாடகைக்கு குடிசை கிடைக்கிறதா என்று பாருங்கள். கிடைத்தால் நாளையே அங்கு வைத்து பாடம் எடுக்க ஆரம்பித்து விடலாம். குடிசை கிடைக்கும், ஆனால் வாடகைக்கு பணம்? அது என்னுடைய பொறுப்பு. நான் சென்று நன்கொடை வாங்கி வருகிறேன். உடனே கிளம்புகிறோம். 5 ரூபாய் வாடகையில் 2 குடிசைகள் கிடைத்தன. மறுநாளிலிருந்து குடிசைக்குள் பாடங்கள் தொடர்ந்தன. தெரேசா தங்கியிருந்த இடத்திலிருந்து ஓரளவு தூரத்தில் இருந்தது குடிசை பள்ளிக்கூடம். காலை மாலை 2 வேளைகளுக்கும் உணவை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிடுவார். காலை முதல் மாலை வரை பாடம் சொல்லிக் கொடுத்தார். லேசாக இருட்டிய பிறகு வீட்டுக்கு கிளம்புவார். ரயில் அல்லது பேருந்து பயணம்தான். சில சமயங்களில் நடந்தும் வீட்டுக்குச் செல்வார். காரணம், அந்த பணத்தில் யாராவது ஒரு ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்திருப்பார் அல்லது மருந்தாவது வாங்கி கொடுத்திருப்பார். அந்த பகுதியிலிருந்து நடந்து வருவதற்கு எப்படியும் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆகிவிடும். தெரேசாவிற்கு பிடித்தது தோல் செருப்புதான். அதிக தூரம் நடப்பதால் அவ்வப்போது கால்வலி பிரச்சினை கொடுக்கும். ஏழை குழந்தைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கும் திருப்தியில் கால்வலியெல்லாம் எனக்கு பெரிய விஷயமாகத் தெரியவில்லை என்று சிரிப்பார் தெரேசா. இத்தனை ஆர்வமாக குழந்தைகள் வருகிறார்கள், உற்சாகமாக பாடம் பயில்கிறார்கள், ஆனால் ஒரே ஒரு பள்ளி மட்டும்தானே இருக்கிறது. இது போதுமா? எந்தெந்த இடங்களிலெல்லாம் உண்மையிலேயே பள்ளி தேவைப்படுகிறது என்பதை சகோதரிகள் சிலரை அனுப்பி கணக்கெடுத்து வைத்திருந்தார். வாய்ப்பு வரும்போது அதற்கான ஏற்பாடுகளையும் செய்யலாம் என்ற எண்ணம். பள்ளிக்கூடத்தை நடத்தவும் அங்குள்ள குழந்தைகளின் உணவுக்கும் பணம் வேண்டுமே. என்ன செய்வது? நன்கொடை திரட்டுவதைத் தவிர வேறு நல்ல வழி இருக்க முடியுமா என்ன? அந்த பணியில் தொடர்ச்சியாக ஈடுபட்டிருந்தார் தெரேசா. ஒவ்வொரு தேவாலயமாகச் செல்வார். வரவேற்பிற்கு ஒரு குறைச்சலும் இருக்காது. வாய்ப்பந்தல் நிதி என்றால் காணாமல் போய்விடுவார்கள். வெகு சிலர் மட்டும்தான் தங்களால் இயன்ற உதவிகளை செய்து அனுப்புவார்கள். நகரில் இருக்கும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லோரையும் எந்தவித தயக்கமும் இன்றி அணுகுவார் தெரேசா. பணம் இருக்கும் இடத்தில் கொடுக்க மனம் இருக்காது. இரண்டும் சேர்ந்து அமையும்போது மட்டும் நிதி கிடைக்கும். அதனைக் கொண்டு பள்ளிக்கூடத்தின் பாடங்கள் தொடர்ந்தன. தனக்கு உதவி செய்தவர் செய்யாதவர் என்று தரம் பிரித்து பழகமாட்டார் தெரேசா. எல்லோரிடமுமே அன்புடன் பழகுவார். கேட்பதுதான் எனது கடமை. வற்புறுத்துவதும் அவர்களை இம்சிப்பதும் அல்ல. இதுதான் தெரேசாவின் கொள்கையாக இருந்தது. தெரேசாவின் பள்ளிக்கூடங்களில் பாடம் வகுப்பு எல்லாம் 2ம் பட்சமே. சுத்தம் சுகாதாரம் 2க்கும்தான் அதிக முக்கியத்துவம் தரப்படும். ஒவ்வொரு நாளும் உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவுரையுடன்தான் வகுப்பு நடைபெறும். கந்தலான ஆடையாக இருந்தாலும் கூட சுத்தமாக இருக்க வேண்டும். எல்லோருமே சேரி குழந்தைகள். படிப்பு அறிவு இல்லாத காரணத்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு முன்னால் பேசக்கூடாத வார்த்தைகளையெல்லாம் பேசினார்கள். இந்த கெட்ட வார்த்தைகளெல்லாம் குழந்தைகளும் கற்றுக்கொண்டு சரளமாக பேசினார்கள். இந்த தகவல் ஒருநாள் தெரேசாவின் காதுகளுக்கு வந்தது. அவருக்கு நெருடலாக இருந்தது. என்ன செய்தால் குழந்தைகளை திருத்தலாம்? அந்த குழந்தைகளை தனியே அழைத்து பேசினார். அப்படி பேசுவது நல்ல பழக்கமல்ல. வளர்ந்து பெரியவர்கள் ஆன பிறகு கூட கெட்ட வார்த்தைகள் பேசினால் உங்களை யாரும் மதிக்க மாட்டார்கள், ஒதுக்கி வைக்கப்படுவீர்கள். தெரேசாவின் வார்த்தைகள் சிறுவர்களின் மனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்களை கொண்டு வந்தன. இனிமேல் கெட்ட வார்த்தைகளை பேசுகின்ற குழந்தைகளுக்கு பள்ளியில் இடமில்லை. தெரேசாவின் அதிரடி அறிவிப்பு முன்பை காட்டிலும் அதிக பலனளித்தது. சமூக சேவகர்கள் பலர் தாமாக முன்வந்து பாடப்புத்தகங்களை வாங்கிக் கொடுக்க ஆரம்பித்தனர். அவ்வப்போது தேவைப்படும் அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் நன்கொடை மூலமாகவே பெற்றுத்தந்தார் தெரேசா. பாடம் நன்றாக சொல்லித்தரப்படுகிறது. நல்ல பழக்க வழக்கங்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இதைவிட பால்ய வயதினருக்கு வேறு என்ன வேண்டும்? தெரேசாவின் பள்ளியில் வந்து சேரும் குழந்தைகளின் எண்ணிக்கை விறுவிறுவென அதிகரிக்க ஆரம்பித்தது. 5 குழந்தைகளோடு தொடங்கப்பட்ட பள்ளியில் மெல்ல மெல்ல எண்ணிக்கை உயர்ந்து 46 குழந்தைகள் சேர்ந்துவிட்டார்கள். வகுப்புகளை எடுப்பதற்காக மேலும் 3 ஆசிரியைகளை நியமித்துவிட்டார் தெரேசா. வங்காள மொழியிலேயே கணக்குப்பாடம் சொல்லித்தரப்பட்டது. அது குழந்தைகளுக்கு மிகவும் உதவியாகவே இருந்தது. குழந்தைகளை கவனிக்க ஓர் ஏற்பாடு செய்தாகிவிட்டது. அடுத்து பெண்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே. வீட்டில் காய்கறி நறுக்குவது, துணி துவைத்து காய வைப்பது போன்ற சில்லறை வேலைகளை முடித்த பிறகு ஓய்வு எடுக்கும் பெண்களுக்கு தையல் பயிற்சி கொடுத்தால் அவர்களுக்கு லாபமாக இருக்குமே. அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நன்கொடை மூலம் கிடைத்த பணத்தை கொடுத்து 10 தையல் இயந்திரங்களை வாங்கினார். ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கிறது என்று தெரியும் பெண்கள் 30 பேரை அழைத்து வந்து அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தார். மொத்தம் 3 வகுப்புகள். அந்த பயிற்சிகள் பெண்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. ஓரளவுக்கு தேறிய பிறகு சொந்தமாக இயந்திரம் வாங்கிக் கொடுத்தார். இதனால் வறுமை கொடூரனை சமாளிக்கும் கேடயமாக இந்த தையல் இயந்திரம் பார்க்கப்பட்டது. ஒரு செட் பயிற்சி முடிந்ததும் அடுத்த செட், அதற்கு அடுத்த செட் என்ற நிறைய பெண்கள் தையல் பயிற்சி எடுத்துக்கொள்ள ஆரம்பித்தனர். கல்கத்தா கட்டடங்களின் உயரத்திற்கு கொஞ்சமும் சளைத்தவை அல்ல அங்கிருக்கும் நோய்கள். குடிசைப்பகுதியில் தொற்றுநோய் என்பது நிரந்தரச் சொத்து. திடீரென வரும், பல உயிர்களை குடித்துவிட்டு கிளம்பும். அடுத்த சில மணி துளிகளில் அடுத்த நோய் ஆஜராகிவிடும். ஏராளமான நோய்கள் வலம் வந்த மக்களை இம்சிக்கத் தொடங்கின. ஆபத்துக்கு ஒரு மருத்துவமனை அங்கு கிடையாது. நாட்டு மருந்துதான். சாப்பிட்டு உயிர் பிழைப்பது என்பது அவ்வளவு உறுதியாகச் சொல்ல முடியாது. ஒரு நாள் தெரேசா இல்லத்தின் வாசற்படியில் ஒரு பெண்மணி படுத்திருந்தார். எதேச்சையாக வாசலுக்கு வந்து பார்த்த தெரேசாவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏன் இப்படி நம் வீட்டு வாசலில் படுத்திருக்கிறாள்? ஏதாவது உடல்நலக் குறைவா? அந்த பெண்ணை எழுப்பி விசாரித்தார். எனக்கு உடம்பு முடியலைங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போகணும். யாரும் இல்லைங்க. ஆஸ்பத்திரியும் பக்கத்தில் இல்லைங்க. வாய் குளறியபடியே பேசினார் அந்த பெண்மணி. அருகிலிருந்த உதவியாளர்களை அழைத்தார் தெரேசா. சீக்கிரமாக போய் சைக்கிள் ரிக்ஷாவை அழைத்து வாருங்கள். 5 நிமிடங்களில் வந்து நின்றது சைக்கிள் ரிக்ஷா. அதில் அந்த பெண்மணியை ஏற்றிக்கொண்டு தூரத்தில் இருக்கும் கேம்பல் மருத்துவமனைக்கு விரைந்தார். ஆனால் அந்த பெண்மணியை மருத்துவமனையில் சேர்த்துக்கொள்ள அந்த நிர்வாகம் மறுத்துவிட்டது. ஏன் அனுமதிக்க முடியாது? காரணத்தை தெரிந்து கொள்ளலாமா? குரலை உயர்த்திக் கேட்டார் தெரேசா. அனைத்து படுக்கைகளிலும் நோயாளிகள் இருக்கிறார்கள். இல்லை, பொய் சொல்கிறீர்கள். இவர் ஏழையாக இருப்பதால் பணம் தரமாட்டாரோ என்று நீங்கள் பயப்படுகிறீர்கள். உண்மையைச் சொல்லுங்கள். பணம்தான் பிரச்சனை இல்லையா? இடம் இல்லை, அதுதான் பிரச்சனை. அவருக்கான பணத்தை நான் தருகிறேன். இந்த வராந்தாவிலாவது படுக்க அனுமதியுங்கள். அப்படியெல்லாம் செய்ய முடியாது. தலைமை அதிகாரிக்கு நாங்கள்தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். வாதாடி சோர்ந்து போனார். தன்னுடைய மடியில் அந்த பெண்மணியை சாய்த்து கொண்டார். மருத்துவமனை வாசலிலேயே போராட ஆரம்பித்தார். ஆனால் மருத்துவமனை நிர்வாகமோ போராட்டத்தை ஒரு பொருட்டாகவே கருதவில்லை. இறுதியாக தலைமை மருத்துவர் தனது பணிநேரம் முடிந்து வெளியே வந்தார். அப்போது வாசலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்த தெரேசாவையும் அந்த பெண்மணியையும் பார்த்தார். ஊழியர்களை கடிந்து கொண்டார். உடனடியாக அந்த பெண் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிகிச்சைகள் ஆரம்பித்தன. ஆனால் சில நிமிடங்களிலேயே அந்த பெண் இறந்து போனார். தெரேசாவின் மனம் இந்த சம்பவத்தால் மிகவும் பாதிக்கப்பட்டது. என்ன நகரம் இது? என்ன அரசாங்கம் நடக்கிறது? ஒரு மருத்துவமனையை கூட கட்டவில்லை என்றால் இவர்கள் என்ன அனாதைகளா?
ஆதங்கப்படுவதில் அர்த்தமில்லை. தெரேசா தீர்வு காண்பதற்கான வழிகளை யோசித்தார். ஏழைகளுக்காக நாமே ஒரு மருத்துவமனையை தொடங்கினால் என்ன? அதெல்லாம் அத்தனை சுலபமா என்ன? அரசாங்கமே முடியாமல் விட்டு வைத்துள்ளதே. பெரிய மருத்துவமனை என்றால் சரி, நாம் ஆரம்பிக்க நினைப்பது சிறிய அளவிலான மருத்துவமனைதானே? கொஞ்சம் கடுமையாக முயற்சி செய்தால் சாத்தியமாகிவிடும் என்று தனக்குத்தானே நம்பிக்கையை வளர்த்து கொண்டார் தெரேசா. மருத்துவ சேவைகளின் முதற்கட்டமாக பள்ளி வளாகத்தில் மருத்துவமனை ஒன்றை ஆரம்பிக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். நிறைய பெரிய மனிதர்களைப் போய் சந்தித்தார். பகீரத முயற்சிகளுக்குப் பிறகு கணிசமான நிதி திரண்டது. அதை வைத்து சிறிய அளவிலான மருத்துவமனை ஒன்றை ஆரம்பித்தார். தொடர்ச்சியாக ஏராளமான நன்கொடைகள் மருத்துவ சேவைக்கு கிடைத்தன. ஆனால் அதற்காக நிறைய சிரமப்பட வேண்டியிருந்தது. உபரி மருந்துகளை கொடுத்து உதவுங்கள், எல்லாம் ஏழை மக்களுக்குத்தான். கண்ணில் பட்ட மருந்து கடைகளுக்குச் சென்று உதவி கேட்டார். எல்லோருமா கேட்டவுடன் தந்துவிடப் போகிறார்கள்? இன்றைக்கு வாருங்கள், நாளைக்கு வாருங்கள் என்று அலைக்கழிப்பார்கள். ஆனால் தெரேசா அது குறித்து கவலைப்பட்டதே இல்லை, தொடர்ந்து கேட்டார். அவ்வப்போது அவர்களிடமிருந்து அவமானகரமான வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும். ஆனாலும் தெரேசா கொஞ்சம் கூட சலனப்பட்டதே இல்லை. அடுத்த கடையில் சென்று கேட்பார். இப்படி கிடைக்கும் மருந்துகள் அந்த பகுதியில் இருப்பவர்களுக்கு மருத்துவ ரீதியான பிரச்சினைகளை ஓரளவு சமாளிக்க உதவின. பள்ளிக்கூடம், மருத்துவமனை, தையல் பயிற்சி என்று அடுத்தடுத்து ஆரம்பிக்கப்பட்டு இருந்ததால் முதல் ஒரு வருடத்திற்கு மிகவும் சிரமமாகத்தான் இருந்தது. எல்லாவற்றுக்கும் பணம் தேவையாக இருந்தது. அதிக அளவில் நன்கொடை வசூலிக்க வேண்டியும் இருந்தது. கிடைத்த நன்கொடைகளை விட தெரேசாவுக்கு நம்பிக்கை வெகு அதிகமாக இருந்தது. சேவைகள் தொடர்ந்தன.